கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 21.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி நமது ஞான குருவாகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளை குச்சியிலும் மனதிலும் பொருத்தி சித்தாந்த தெளிவை நமக்கு ஆரம்பித்து வைத்த உண்மை விளக்க ஆசிரியர் மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எல்லோருடைய பரிவார்ந்த வணக்கங்களையும் சமர்ப்பித்து தற்போது நாம் படித்து கொண்டிருக்கின்ற திருவருட்பயன் என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்து நமக்கு ஆனந்தராசன் ஐயா அவர்களுக்கும் சைவப்பிரியார் சிவபாத சுந்தரனார் அவர்களுக்கும் நமது நன்றி எறிதலையும் போற்றுதலையும் சமர்ப்பித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். சைவ சித்தாந்தம் என்பது நம்முடைய வாழ்வினுடைய உலகினுடைய உண்மை நிலையை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பெரும் தத்துவம் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இந்த உலகப் பொருட்களில் நிலைத்த பொருட்கள் எவை என்ற கேள்விக்கு மூன்று பொருள்களை அடையாளம் காட்டி அவை பதி, பசு, பாசம் என்று அவற்றை வரையறை செய்து அவையே உள்பொருள்கள் என்று நிர்ணயித்து அவற்றுக்கும் இறைவனுக்குமான தொடர்பை இந்த உலகு உருவானதான அந்த தன்மையை எல்லாம் படிப்படியாக நமக்கு விளக்கம் செய்து நம்முடைய அறிவு நிலையை ஏற்றம் செய்கிற ஒரு தத்துவமாக சைவ சித்தாந்த தத்துவம் விளங்குகிறது என்பதை நாம் ஓரளவு இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம். அந்த தத்துவ நூலின் அடிப்படையிலே உண்மை விளக்கம் என்ற நூலிலே சில விஷயங்களை அடிப்படையான சில விஷயங்களை மேலோட்டமாக படித்தோம். இப்பொழுது நாம் படிக்கிற நூல் இரண்டாவது நூல். நாம் படிப்பதிலே இரண்டாவது நூல். உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற தில்லைவாளந்தனர் அறஞான சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டவர். சரியை கிரியை தாண்டி யோக ஞானத்துக்குள்ளே பிரவேசித்தவர். நம்மையும் அந்த துறையிலே அழைத்துச் செல்வதற்காக 8 நூல்களை செய்தார் என்று படித்திருக்கிறோம். அந்த 8 நூல்களும் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிறது. சைவ சித்தாந்த நூல்கள் 14 நிலே அந்த 8 நூலும் அடக்கம் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். அந்த 8 நூல்களுக்குள்ளே இப்பொழுது நாம் படிப்பது திருவருட்பயன் என்கின்ற நூலை. திருவருட்பயன் என்கின்ற அந்த சொல்லுக்கான விளக்கத்தை இந்த நூலோடு பொருத்தி திருவருள் அதனுடைய பயன் என்று இரண்டு பிரிவாக பிரித்து அந்த நூல் அமைப்பை நமக்கு விளக்கம் செய்கிறார்கள். அதிலே முதலாவதாக பதியினுடைய முதுநிலை என்பது நமக்கு விளக்கம் செய்யப்பட்டது. எப்பொழுதும் பதி, பசு, பாசம் என்கின்ற அந்த வரிசையிலே இறைவன் பற்றிய செய்திகள். ஒவ்வொரு நூல் படிக்கிற பொழுதும் அந்த செய்திகள் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. தெரியாத பல செய்திகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். இந்த 14 நூல்களும் படித்து முடிக்கிற பொழுதுதான் நாம் உண்மை நிலையை அடைய முடியும். பெரும்பாலும் கேள்விகள் கேட்க நீங்கள் தலைப்படுகிற பொழுது அந்த முழுமை நோக்கிய உங்களுடைய தேடல் எனக்கு பெரும்பாலும் புரிகிறது. ஆனால் நீங்கள் அதிலே சிரமப்படாமல் படிப்பதிலே அதிகம் அக்கறை காட்டினீர்களே ஆனால் அந்த கேள்விக்கான விடையெல்லாம் தானாக இந்த 14 நூல்கள் படித்து முடிக்கிற பொழுது வரப்போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுக்காக கேள்வி கேட்க வேண்டாம் என்பதில்லை. இடையிடையே எழுதுகிற எண்ணங்களை பதிவு செய்து கொள்வதிலே கேள்வியாக நான் தெளிவாக பதில் சொல்லாத பட்சத்திலும் அந்த கேள்விகள் மனதிலே நின்று பிறகு படிக்கிற பொழுது அந்த இடங்களை காணுகிற பொழுது நமக்கு ஒரு மலர்ச்சியை அது உண்டாக்கும் என்பதனாலே அந்த கேள்விகளையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இதிலே இரண்டாவது அதிகாரமாகிய உயிரவை நிலை என்கின்ற அதிகாரத்தை படிக்கிறோம். நூலமைப்பின்படி முதலிலே ஒரு காப்பீட்டையும் செய்கிறார். நட்கும் ஜரக்கன்று நன்னிற்கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். நல்ல குஞ்சரக்கன்றை நன்னினாள், நாம் அதை நன்னினாலோ அது நம்மை நன்னினாலோ கலையும் ஞானமும் கற்கப்பட வேண்டிய பண்டங்கள் அல்ல என்பதை உணர்த்தி விநாயகருக்கு வணக்கம் செலுத்தி படிக்கச் சொல்வதற்கு முன்பாக படிக்க வேண்டிய தேவை கூட இல்லை என்பதையும் நமக்கு எடுத்துக்காட்டி விநாயக வணக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிவிட்டு 10 அதிகாரங்கள் அமைக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலும் திருக்குறள் போலவே 10 குறள்கள். அதிலே 13 நிலையிலே இறைவன் பற்றிய 10 குறள்கள் படித்தோம். இப்பொழுது அடுத்ததாக உயிரவை நிலை என்கின்ற அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பசுவினுடைய விவரங்கள் சொல்லுகிறார். பதியினுடைய விவரங்கள் சொன்னவர் பசுவினுடைய விவரங்கள் சொல்லுகிறார். எப்பொழுதும் நாங்கள் படித்த உண்மை, முதன்னூரிலிருந்தே விளங்கிய உண்மை, இறைவன் என்பவன் பதி என்பது எப்பொழுதும் ஒரு பொருள், பசு என்பது எண்ணில் அடங்காத பொருள், அதற்கு பிறகு பாசம் என்பது 3 என்று படிக்கிறோம். மாணவம் கண்மம் மாயை என்ற 3 என்று படிக்கிறோம். உயிர்கள் எண்ணிலடங்காதவை என்றபடியால் அந்த பன்மையை குறிப்பதற்காக உயிர் அவை நிலை என்று அந்த அதிகாரத்துக்கு தலைப்பிட்டு உயிர்களினுடைய இயல்புகளை சொல்லிக்கொண்டு போகிறார். அதிலே முதல் குறள் ஆன்மாக்கள் எண்ணிலாதன என்ற செய்தியை பதிவு செய்கிறது. பிறந்த நாள் மேலும் பிறக்க நாள் என்ற இரண்டையும் வைத்துக் கொண்டு முத்தியடைந்தவர்கள் அடையாதவர்கள் தொகையை சொன்னதன் மூலம் உயிர்களினுடைய விரிவை நமக்கு எடுத்துக்காட்டுவதாக முதல் குறள் அமைகிறது. அதற்கு சைவப்பெரியார் ஆன்மாக்கள் எண்ணிலாதன என்று தடைப்பட்டிருக்கிறார். இரண்டாவது குறள் அந்த எண்ணிலாத ஆன்மாக்களை 3 தொகுதிகளாக பிரிக்கலாம். திருமலத்தார் 1 அதனில் சென்றார்கள் அன்றி ஒருமலத்தாராயும் உலர் என்கின்ற குறளின் மூலம் 3 ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஆன்மாக்கள் பலவாக இருந்தாலும் பிரிவை நோக்கி 3 அவை பிரிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக 3 ஆன்மாக்களினுடைய வேறுபாடு, அது என்ன 3 பிரிவு என்று கேட்கிற பொழுது மும்மலம் உடையவர்கள், 2 மலம் உடையவர்கள், 1 மலம் உடையவர்கள் என்று அவர்கள் 3 பிரிக்கப்படுவார்கள். சகலர், பிரளாயகலர், விஞ்ஞானகலர் என்று அந்த பிரிவுகளை எடுத்துக்காட்டுகிறார். அதற்கடுத்தாக ஆன்மா வலியற்றது. இதுவரை ஆன்மா பற்றிய விவரங்கள் சொல்லிவிட்டு இனி ஆன்மாவினுடைய இயல்பு பற்றி சொல்கிறார். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிவிடும் திண்டிரலுக்கென்னோ செயல் என்று ஆன்மாக்களினுடைய ஆற்றலில் கிண்டல் செய்கிறார். காலையிலே கண்ட காட்சியை மாலையிலே அதுவே கனவிலே மயங்கி காணுகிறது. காலையில் கண்டதும் ஆன்மா என்ற அந்த அறிவு பொருள்தான். மாலையிலே கனவின் மூலம் மாறி காண்பதும் அதே பொருள்தான். ஒரு பொருளையே 2 நேரத்திலே 2 விதமாக காணுகிற இந்த ஆன்மாவுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதை அடுத்த குறளிலே சொல்லுகிறார். ஆன்மா வலியற்றது என்பதை அடுத்த குறளிலே சொல்லி அதற்கடுத்ததாக ஆன்மா அறிவிக்க அறிவது. அறிவு என்பது 2 வகைப்பட்டது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். 1 அறிவிக்காமலே அறிகிற அறிவு, மற்றது அறிவிக்க அறிவுகிற அறிவு. அதைத்தான் பாலறிவு நூலறிவு என்று திருவள்ளுவர் பிரிக்கிறார். அந்த அறிவிக்காமல் ஆன்மாவுக்கு அறிவு இல்லை. ஏனென்றால் அதனுடைய இயல்பறிவை ஆணவம் மறைத்து நிற்கிறது. ஆகவே ஆன்மா அறிவு பொருளாக இருந்தாலும் நாம் படிக்கிற இந்த 3 உள்பொருளிலே 2 பொருள்கள் அறிவு பொருட்கள், 1 அறிவில் பொருள் என்று நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டோம். பதி அறிவு பொருள், பசு அறிவு பொருள், பாசம் அறிவில் பொருள் என்று படித்திருக்கிறோம். அந்த பதியும் பசுவும் அறிவு பொருளாக இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால் பதி அறியவைக்காமலே அறிகின்ற 1, பசு அறிவித்தால் அறிகின்ற 1. ஆகவே அந்த செய்தியை பதிவு செய்வதற்காக ஆன்மா அறிவிக்க அறிவது பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்றற என்று அறிவி கருவிகள் இல்லாமல் அறிய முடியாத இந்த ஆன்மாவுக்கு அறிவு என்று பெயர் சொல்வது பொருத்தமற்றது என்று சொல்வதன் மூலமாக அறிவிக்கத்தான் ஆன்மா அறியும் என்ற செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார். அடுத்தது ஆன்மாவுக்கு இச்சா ஞான கிரியாசக்திகள் இயல்பாய் உள்ளன என்ற செய்தி சொல்லுகிறார். எந்த குரல் வரையும் படித்திருக்கிறோம்?
கண்டவற்றை நாளும் அது வரைக்கும் படிச்சோங்க. நாலாவது குரல் வரைக்கும் படிச்சோம். அஞ்சாவது படிக்கணும், பதினஞ்சு படிக்கணும்.
அஞ்சாவது தான் படிக்க?
ஆமா, இன்னைக்கு தான் படிக்க போறேன்.
அப்போ நாடு குரல்களிலே ஆன்மாவினுடைய நாலு இயல்புகள், அதாவது ஆன்மாவின் நிலடங்காதவை மூவகைப்படும். இந்த மூவகைக்கான பிரிவு என்ன? அடுத்தது ஆன்மா அறிவித்தால்தான் அறிவிக்கிற சக்தி கொண்டது என்கின்ற நான்கு விஷயங்களை நாம் இதற்குள்ளே உரையாசிரியர் தருகிற விளக்கங்கள் பலவாக இருக்கிறது. அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை உள்வாங்க தயங்குகிற அல்லது சிரமப்படுகிற பட்சத்திலே இந்த நாலு செய்தி தெரிந்தாலே நாம் ஆன்மா பற்றிய அறிவை வளர்த்து கொண்டவர்களாக ஆகும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே ஒரே செய்தியை விரிவித்து சொல்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொண்டால் சரி, ஆன்மா அறிவிக்க அறிவது என்கின்ற செய்தி நாலாவது செய்தி. இனி ஐந்தாவது செய்திக்குள்ளே நுழை.
காப்புச்செய்யுள் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். திருவருட்பயன் இரண்டாம் அதிகாரம் உயிரவை நிலை குரல் பதினைந்து. உரை யாழ்ப்பாணம் சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார். ஆன்மா அறிவிக்க அறிவது. பொறியின்றி ஒன்றும் புணராத பொந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று அற. கொண்டு கூட்டும் முறை. பொறியின்றி ஒன்றும் புணராத பொந்திக்கு அறிவென்ற பெயர் அற நன்று. பதமுறை. பொறியின்றி ஐம்பொறிகளில் ஏதாயினும் ஒன்றில்லாமல் ஒன்றும் புணராத பொந்திக்கு ஒரு விஷயத்தையும் அறிய மாட்டாத ஆன்மாவுக்கு அறிவென்ற பெயர் அறிவு, அதாவது சித்து என்றுரைத்த பெயர் அற நன்று. பிழையானதாம்.
அறன் என்று என்ற வார்த்தைக்கு அவர் எழுத உரையை நீங்கள் பார்க்க வேண்டும். பிழையானது என்று அதை சுட்டுவதற்காக அறன் என்று போடுகிறார். நன்று அற என்றால் பொருத்தமானது அல்லது அல்ல என்று அதற்கு அர்த்தம். ஆன்மாவை பொறுத்தளவிலே நீங்கள் அன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் என்று இறைவன் இரண்டு வகையான இந்திரியங்களை தருகிறான். இந்திரியங்கள் என்பது கருவிகள். இந்த கருவிகள் மட்டும் இல்லாவிட்டால் ஆன்மா பழையபடி கேவல நிலையிலே எப்படி மூடத்தன்மையோடு இருக்குமோ அதே மூடத்தன்மையை எய்தும் என்பது நமக்கு அனுபவத்தாலும் தெரியும், இதுவரை படித்த அறிவாலும் தெரியும். ஆகவே அதை இந்த குறளிலே சொல்லுகிறார். அதை திருப்பி ஒரு தரம் படியுங்கள் பதவுரையை.
பொறியின்றி ஐம்பொறிகளில் ஏதாயினும் ஒன்றில்லாமல் புணரும் ஒன்றும் புணராத பொந்திக்கு ஒரு விஷயத்தையும் அறிய மாட்டாத ஆன்மாவுக்கு அறிவென்ற பெயர் அறிவு, அதாவது சித்து என்றுரைத்த பெயர் அற நன்று. பிழையானதாம்.
பொந்தி என்பது இங்கே ஆன்மாவை குறித்து நிற்கிற சொல். அதையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். பொத்து புந்தி என்பது ஆன்மாவை குறித்து நிற்கிற சொல்லாக நிற்கிறது. கருவிகள் இல்லாவிட்டால் ஆன்மாவுக்கு அறிவில்லை, ஆனால் கருவிகளே அறிவும் இல்லை. இது ரெண்டையும் நாம் பதிவு செய்ய கொள்ள வேண்டும். கண் இல்லாமல் காண முடியாது என்பது ஆன்மா தரிசிக்க முடியாதே தவிர கண் காண்பதில்லை, காது கேட்பதில்லை. இவையெல்லாம் ஆன்மாவுக்கான கருவிகள். கண்ணாடி போட்டு பார்க்கிறோம். கண்ணாடி இல்லாமல் பார்க்க முடியவில்லை என்பதற்காக கண்ணாடி பார்க்கிறது என்று அர்த்தம் இல்லை. கண்ணாடி பார்த்தலாகிய அந்த திறமையை கண்ணுக்கு கூட்டி தருகிறதே தவிர கண்ணாடி பார்ப்பதில்லை. அதுபோல கண்ணாகிய கருவி ஆன்மாவுக்கு பார்த்தலாகிய ஆற்றலை கூட்டி தருகிறதே தவிர கண் பார்ப்பதில்லை என்ற ரெண்டு செய்தியும் ஆழப்பதித்துக் கொள்ள வேண்டிய செய்திகள். தத்துவம் படிக்கிற பொழுது இந்த விரிவு தான் நமக்கு உண்டாகிறது. இது நாங்கள் பொதுவாக கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன், மூக்கால் மணந்தேன் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டும் இருக்கிறோம். தத்துவம் படிக்கிற பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிகிறது. இவை எதுவுமே கருவிகளே தவிர, ஆன்மாவுக்கான கருவிகளே தவிர இவற்றுக்கு என்று எந்த ஒன்றும் இல்லை. காது கண்ணுக்கு கண்ணாடி போட்டது போல, காதுக்கு இயர்ஃபோன் போட்டது போல, கேட்பதற்கான பார்ப்பதற்கான மணப்பதற்கான அந்த அறிவை ஆன்மா பெறுவதற்கான கருவிகள். இந்த கருவிகளில் அவை அறிவு பெற்றவை அல்ல என்பதை நாம் தெளிவாக்கிக் கொள்கிறோம். அப்படியானால் இவற்றின் ஊடாக காணுகிறவரான் என்கிற பொழுதுதான் ஆன்ம தரிசனத்தினுடைய ஆரம்பம் நிகழ்கிறது. ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் அறிவுப்பொருள். அறிவுப்பொருள் தான் காண முடியும், அறிவுப்பொருள் தான் கேட்க முடியும். அப்படியானால் அது நேராக காணலாமே என்றால், நேராக காணுகிற சக்தியோடு ஆன்மா இந்த உடலிலே இப்போது இல்லை. நேராக காணுகிற நிலை ஒன்று வரும், அது உடலை தாண்டி உயிர் இயங்குகிற நிலை வருகிற பொழுது வரும். அது வரைக்கும் உடல் துணை இல்லாமல் ஆன்மாவுக்கு அனுபவம் இல்லை. அதனால்தான் இறைவன் ஆன்மா வினை அனுபவங்களை பெறுவதற்காக தனு கரண புவன போகம் என்கின்ற விஷயங்களை நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறான். போகமும் புவனமும், புவனம் நாம் வாழ்வதற்கான இடம், போகம் அனுபவிப்பு. இந்த அனுபவிப்பை பெறுவதற்கு, வாழ்விடத்திலே நின்று அனுபவத்தை பெறுவதற்கு தனவும் கரணமும் நமக்கு அவசியமான விடயங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கே சொல்லுகிறார், பொறியன்றி ஒன்றும் புணராத பொந்தி. பொந்தி என்பது ஆன்மா. பொறி இல்லாவிட்டால் அதற்கு ஒன்றுமே தெரியாமல் போய்விடும். அதற்கு அறிவு என்று பெயரிடுவது பொருத்தமற்றது என்பதை இங்கே இந்த குரல் மூலம் விளக்கம் செய்கிறார். மீண்டும் ஒரு தரம் பதவுரையை வாசித்து பிறகு பதக்குறிப்பை வாசித்துவிட்டு போகலாம்.
பொறியின்றி ஐம்பொறிகளில் ஏதாயினும் ஒன்றில்லாமல் ஒன்றும் புணராத பொந்திக்கு, ஒரு விஷயத்தையும் அறிய மாட்டாத ஆன்மாவுக்கு அறிவு என்ற பெயர். அறிவு அதாவது சித்து என்றுரைத்த பெயர் அற நன்று பிழையானதாம். உரைக்குறிப்பு: புந்தி புத்தி ஆகுபெயராய் ஆன்மாவை உணர்த்திற்று.
உண்மையிலே புந்தி என்ற அந்த வார்த்தை புத்தியை குறிக்கிற வார்த்தை தான். ஆனால் அது இங்கே ஆகுபெயராக புத்தியினூடாக இயங்குகிற ஆன்மாவை குறித்து நிற்கிறது என்று விளக்கம் செய்தார்.
நன்று இகழ்ச்சி குறிப்பு மொழி.
அதாவது நான் அதை போனதிலேயே படிக்கிறோம், திண்டிரல் என்று சொன்ன பொழுதே அதை இகழ்ச்சி குறிப்பு என்று படித்தோம். அதே போலதான் நன்று என்பது அறிய, ஒரு கருவி இல்லாமல் அறிய முடியாத ஆன்மாவுக்கு அறிவு என்று பெயரிடுவது பொருத்தம் அன்று என்று சொல்லுவதில்லை. அந்த அறிவு என்பது இகழ்ச்சி குறிப்பாக சொல்லப்பட்ட பெயர் என்று சொல்லுகிறார்.
சகலாவத்தையிலே ஆன்மாக்கள் பொறிகளினது துணை கொண்டே அறிவன. ஆதலால் அந்த நிலையில் தாமே அறியும் அறிவில்லாதன.
உங்களுக்கு தெரியும், இந்த சொற்கள் எல்லாம் மீள 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 பிரயோகிக்கப்படுகின்றன. போன வகுப்பிலே சொன்னது ஞாபகம் இருக்கிறது, அதனாலே நான் மீளச் சொல்லவில்லை. 18 அவத்தைகள் ஆன்மாவுக்கு உண்டு. அவத்தை என்பது இயங்கு நிலை. 18 அவத்தைகள் மீள ஒரு தரம் பொதுவாக சொல்லிவிட்டு போகிறேன். ஆதார அவத்த நிலைகள் என்று மூன்று: ஒன்று கேவலம், சகலம், சுத்தம். அதாவது ஆணவ வயப்பட்டு ஒன்றுமே அறியாமல் பாடான நிலையுற்றிருக்கிற ஆன்மாவின் நிலையை கேவலம் என்பார்கள். தனுகரண புவனங்களோ புவன போகங்களோடு சேர்ந்து நிற்கிற ஆன்மாவினுடைய நிலையை சகல நிலை என்பார்கள். அனுபவத்தினாலே இவற்றிலே இருந்து விடுபட்டு இறையோடு ஒன்றி நிற்கிற நிலையை சுத்த நிலை என்பார்கள். ஆகவே கேவலம், சகலம், சுத்தம் என்பது ஆதார அவத்த நிலைகள். இதுக்கு பிறகு இந்த சகல நிலையிலே ஏற்படக்கூடிய 15 அவத்த நிலைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த 15 அவத்த நிலையும் உங்களுக்கு தெரியும். மேலாவத்தை, மத்தியாவத்தை, கீழாவத்தை என்று அவத்தைகள் மூன்று. போன முதலே இன்னும் நிர்மலாவத்தை போன்ற அவத்தைகளையும் படித்தோம். மேலாவத்தை எனக்கு முதல்ல கீழாவத்தை என்பது ஆன்மா ஓய்வுக்காக ஏற்படுகிற நிலைகள். ஆன்மா தொடர்ந்து இயங்குகிற பொழுது ஆன்மாவுக்கு களைப்பு ஏற்பட்டு விடும். அந்த களைப்பிலே இருந்து ஆன்மாவுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆன்மாவை கீழிறக்கி கீழிறக்கி கருவிகளினுடைய வேலைகளை குறைத்து 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 கொண்டு போய் தனித்து ஆன்மாவை விடுகிற அளவுக்கு இறைவன் செய்வான். அதனுடைய களைப்பை பொறுத்து ஓய்வு கொடுப்பான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பது வேலை செய்கிறதை கண்காணிக்கிறவனாகிய தலைவனுக்கு தெரியும். வேலையை பார்த்து இவன் இவ்வளவு வேலை செய்கிறான், ஆகவே இவனுக்கு இவ்வளவு ஓய்வு கொடுக்க வேண்டும். இவனுடைய வேலை போதாதென்றால் ஓய்வு போது ஒரு ஓரளவிலே கொடுத்தால் போதும் என்று தலைவன் முடிவு செய்வது போல சிவசக்தி நமக்கு அந்த சக்தி வேலையை செய்யும் என்று நான் கருதுகிறேன். கீழாவத்தையிலே 5 நிலைகள் இருக்கின்றன: சாக்கிரம், விழிப்பு நிலை, அதிலே 35 கருவிகள்; சொப்பனம், அதிலே 25 கருவிகள்; சுளுத்தி, சுழுத்தியிலே மூன்று கருவிகள், துரியம் ரெண்டு கருவிகள், துரியாதீதம் ஒரு கருவி என்கின்ற அளவிலே, அதாவது உறக்கம், நனவு நிலை, கனவு நிலை, அதற்கு பிறகு உறக்க நிலை, அதற்கு பிறகு மயக்க நிலை, அதற்கு பிறகு உயிரடக்க நிலை என்று ஐந்து நிலைகள். கீழே இறங்குகிற பொழுது ஆன்மா நெற்றி பொட்டிலே இருந்து கீழ் நோக்கி இறங்கி மூலாதாரம் வரையும் செல்கிற பொழுது அதற்கான ஆன்மாவுக்கான ஓய்வு நிலை, அறிவு குன்றுதல், கருவிகளினுடைய இயக்கம் குறைதல் என்பவை நிகழும். இது நாம் படித்தோம். பிறகு மத்தியாவத்தை என்று அதிலே ஒரு ஐந்து அவத்தை சொல்லுகிறார்கள். அதாவது சாக்கிர நிலையிலேயே இந்த ஐந்தும் நிகழும் என்கிறார்கள். அதாவது சாக்கிரத்திலே சொப்பனம், சாக்கிரத்திலே சாக்கிரம், சாக்கிரத்திலே சொப்பனம், சாக்கிரத்திலே சுழுத்தி, சாக்கிரத்திலே துரியம், சாக்கிரத்திலே துரியாதீதம் என்று ஐந்து அவத்தைகள். பிறகு மேலாவத்தை என்று சொல்லி ஆன்மாவினுடைய உயர் விழிப்பு நோக்கி நடுநெஞ்சிலே இருந்து ஆன்மா மேல் நோக்கி எழும்பி துவாதச பெருவழியிலே இணைகிற வரைக்குமான நிலை என்று ஒரு ஐந்து நிலை இருக்கிறது. அதை மேலாவத்தை என்கிறோம். மேலாவது நான் போன முறை அதை பற்றி விரிவாக சொல்லிவிட்டபடியால் கீழாவத்திலேயும் துரியாதீதத்திலே அதற்கு கருவிகள் இல்லை, கருவிகள் இல்லாமல் தனித்து போய்விடும். மேலாவத்திலேயும் அதுதான் நிகழும். இறைவனோடு ஒன்றுகிற பொழுது அதற்கு கருவிகள் தேவையில்லை. ஆகவே மேலாவத்திலேயும் அது நிகழும். ஆகவே மொத்தமாக பதினைந்து அவத்தைகள். இதிலே சகலாவத்தையை பற்றி இங்கே உரையாசிரியர் சொல்லுகிறார். அதாவது உடம்போடு கூடி ஒரு புவனத்திலே போகங்களை அனுபவிக்கிற காலத்திலே கருவிகள் இல்லாவிட்டால் ஆன்மாவுக்கு அறிவில்லை. முத்தி நிலையிலே கருவிகள் இல்லாமலே அதற்கு அறிவு வரும். இங்கே கருவிகள் இல்லாவிட்டால் அதற்கு அறிவில்லை என்பதை சொல்லுவதற்காகத்தான். பொறியன்றி ஒன்றும் புணராத புந்தி என்றால் ஆன்மாவுக்கு பொறிகள் கட்டாயமோ என்ற ஒரு கேள்வி வந்துவிடும். பொறிகள் இல்லாவிட்டால் ஆன்மா ஒரு காலத்திலும் ஒன்றையும் அறியாதோ என்று கேள்வி வந்தால் இல்லை, சகல நிலையில் அறியாது. இதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்துகொள். சகல நிலையில் பொறிகள் இல்லாவிட்டால் ஆன்மாவுக்கு அறிவு வராது. அதை சுட்டுவதற்காகத்தான் உரையாசிரியர் அந்த தொடரை எழுதுகிறார். படியுங்கள், படியுங்கள்.
சகலாவத்தையிலே ஆன்மாக்கள் பொறிகளினது துணை கொண்டே அறிவன. ஆதலால் அந்த நிலையில் தாமே அறியும் அறிவில்லாதன. இதோட முடியுது இந்த குரல்.
இந்த குரலிலே அவர் தருகிற செய்தி, அதாவது சகலாவத்தை நிலையிலே ஆன்மா கருவிகளின்றி அறியாது. அதனாலே அதனை அந்நிலையிலே அறிவு பொருள் என்று சொல்வது பொருத்தமற்றதாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி ஆன்மாவினுடைய இன்னொரு நிலையை நமக்கு விளங்கப்படுத்தி அடுத்த குரலுக்குள்ளே போகிறார். அந்த குரலிலே ஆன்மாவுக்கு இச்சா ஞான சக்திகள், இச்சா ஞான கிரியா சக்திகள் இயல்பாய் உள்ளன என்பதை சொல்ல போகிறார். அதிலே அதை நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேணும். அவர்கள் அடுக்கிற முறை திருக்குறள் அளவு எனக்கு இதிலே தெளிவில்லாவிட்டாலும் அந்த அடுக்கிற முறையை நாம் எல்லோருமாக விளங்க முடிகிறது. இதற்கு முதல் சொன்ன குரலே என்ன சொன்னார் என்றால் கருவிகள் இல்லாவிட்டால் ஆன்மா அறியாது. அப்படியானால் ஒரு ஐயப்பாடு வரும், ஆன்மாவுக்கு அறிகிற தன்மை என்று ஒன்று இல்லையா என்று கேள்வி வரும் என்றால் இப்போதான் படித்து முடித்தோம் கருவிகள் இல்லாவிட்டால் ஆன்மா அறியாது என்று. அப்படி இல்லை, ஆன்மாவுக்கு அறிகிற தன்மையும் விரும்புகிற தன்மையும் செயல்படுகிற தன்மையும் இயல்பாய் உள்ளவைதான். ஏனென்றால் கருவிகள் இல்லாமல் அறியாதோ என்றால் அப்படியானால் ஆன்மாவுக்கு அறிவென்ற ஒன்றே இல்லை, அறிவை கொடுப்பதே கருவிதான் என்று ஆகிவிடும். அப்படி இல்லை, அறிவை கொடுப்பது கருவி இல்லை, அறிவை கொடுப்பது கருவிகள் இல்லை. அறிவு என்ற ஒன்று ஆன்மாவுக்கு இயல்பாக இருக்கிறது, அதற்கு துணையாக கருவிகள் நிற்கின்றனவே தவிர அறிவு கருவியாலே வரவில்லை, அது ஆன்மாவிலேயே பொருந்து நிற்கிறது என்பதை அடுத்து சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் கருவிதான் அறிவை கொடுக்கிறது என்று முதல் குரலை வைத்துக்கொண்டு யாராவது முடிவுக்கு வந்து விடுவார்கள். அதனாலேதான் அடுத்த குரலே சொல்கிறார் ஆன்மாவுக்கு இச்சா கிரியா ஞான சக்திகள் இயல்பாயின. இயல்பு என்ற வார்த்தை நாங்கள் அன்றைக்கு படித்த ஞாபகம். இயல்பு என்றால் அதாவது அவரவருக்குரிய தன்மை, அதிலே மாற்றம் இல்லை, இயல்பிலே மாற்றம் வராது. ஆகவே ஆன்மாவுக்கு நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு அறிவு பொருளாக இருந்தால் அதற்கு மூன்று அடையாளங்கள், ஒன்று இச்சை இருக்க வேண்டும், கிரியை இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். இது மூன்றும் இருந்தால்தான் ஒரு பொருள் அறிவு பொருள் என்று வகுக்க முடியும். அறிவு பொருளினுடைய இயல்பு இது. அப்போ ஆன்மா அறிவு பொருள் என்பதை உணர்த்துவதற்காக இந்த மூன்றும் அதற்கு இயல்பாய் இருக்கிறது, கருவிகள் இல்லாமல் அவை சகல நிலையிலே அறியாது என்பதற்காக அதற்கு அறிவு என்கின்ற ஒன்று இல்லை என்று முடிவு செய்யக்கூடாது, அவை இயல்பாக இருக்கின்றது என்பதை அடுத்ததாக சொல்லுகிறார். புரியுங்கள்.
குறள் எண் 16, குறள் தலைப்பு ஆன்மா இயல்பாக அறிவு பொருள். ஒளியும் இருளும் உலகும் அலர்கள் தெளிவியில் எனில் என் செய்ய கொண்டு கூட்டும் முறை. ஒளியும் இருளும் உலகும் அலர்கள் தெளிவியில் எனில் என் செய்ய. பதவுரை. ஒளியும் சூரியன் நெருப்பு முதலிய சுடர்களும், இருளும் மயக்கத்தை தருவதாகிய இருளும், உலகும் அதாவது பல வகைப்பட்ட பொருள்களோடு சிறந்து நிற்கும் உலகமும், அலர்கண் தெளிவியில் எனில் விழித்திருக்கும் கண்ணிற்கு காணும் தன்மை இல்லையாயின் என் செய்ய என்ன பயனை உடையன.
இதிலேயே உண்மையிலே அவர்களுடைய அறிவு நுண்மையை வியந்து வியந்துதான் இந்த நூலை படிக்க வேண்டியிருக்கிறது. முதல்ல சொன்னார், கருவிகள் இல்லாவிட்டால் ஆன்மா அறியாது என்றார். அப்போ நமக்கு என்ன கேள்வி வருகிறது? அப்போ கருவிகள் தான் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கின்றன என்று ஒரு எண்ணம் வருகிறது. அதையே மறுதலையிலே அடுத்த குரலிலே உடைக்கிறார். கருவிகள் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் காணும் பொருளுக்கு அறிவில்லாவிட்டால் கருவிகள் இத்தனைதான் துணை செய்தாலும் காணும் பொருள் காண முடியாது. இதை சொல்ல வேண்டும். அப்போ முதல் குரலிலே சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், ஆன்மா அறிவித்தால்தான் அறிவது என்பதை சொல்ல வேண்டும். எந்த நிலையிலே? சகல நிலையிலே. ஆகவே சகல நிலையிலே ஆன்மாவுக்கு கருவி இல்லாவிட்டால் இயங்காது. அப்படியானால் கருவிதான் அறிவா என்றால் இல்லை. ஆன்மாவுக்கு அறிகிற அறிவுத்தன்மை என்ற ஒன்று இல்லாவிட்டால் கருவிகள் இருந்தும் பிரயோசனம் இல்லை என்பதை அடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய கண் காணுகிறது என்று வைத்துக் கொள்கிறோம். காணுவதற்கு எங்களுக்கு காட்சிகளுக்கு துணை செய்பவை இருள், ஒளி, உலகு போன்றவை தான் நமக்கு காட்சிக்கு வருகின்றன. ஒளி காட்சிக்கு வருகிறது, இருள் காட்சிக்கு வருகிறது, பிறகு உலகு காட்சிக்கு வருகிறது. இது மூன்றும் நம் காட்சிக்கு வருபவை. ஆகவே உலகத்திலே ஒளி இருக்கிறது, இருள் இருக்கிறது, உலகு என்ற ஒன்று இருக்கிறது, இவ்வளவத்தையும் காணுகிறோம். அப்போ இவ்வளவும் இருந்தால் காட்சிக்கு போதுமா என்று கேட்டால், இவற்றை காணுகிற கண் ஒளியுள்ளதாக இருந்தால்தான் இவற்றினாலே காட்சி உண்டாகும். உலகம் இருக்கிறது, ஒளி இருக்கிறது, இருள் இருக்கிறது, கண்ணிலே காணுகிற சக்தி இல்லாவிட்டால் இவை எல்லாம் இருந்தும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். முதலிலே கருவியின் அவசியம் சொன்னார், இப்போ கருவி அவசியமற்றது என்கிறார். கருவி எவ்வளவுதான் நுட்பமான கருவி இருந்தாலும் காணுகிற கண்ணிலே ஒளி இல்லாவிட்டால் சூரியன் இருந்தும் பிரயோசனம் இல்லை, இருள் இருந்தும் பிரயோசனம் இல்லை, உலகம் இருந்தும் பிரயோசனம் இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். அதுபோலத்தான் கருவிகள் எவ்வளவுதான் இருந்தாலும் காணுகிற ஆன்மாவுக்கு அறிவு என்ற ஒன்று இல்லாத பட்சத்திலே இந்த கருவிகளாலே மட்டும் பிரயோசனம் இல்லை. முதல் கருவிகள் தான் பிரயோசனம் என்றார். பிறகு கருவிகள் மட்டும் பிரயோசனம் இல்லை, ஆன்மாவினுடைய காணும் சக்தி தான் கருவிகளை காண வைக்கிறது என்பதை விளங்கப்படுத்துகிறார். இருளும் ஒளியும் உலகும் அலர்கன் ஒளி இல்லெனில் என் செய்ய என்று ஒரு வினாவாலே விளக்கம் செய்கிறார். சில இடங்களிலே வினா எங்களை நோக்கி கேட்கப்படுவது போல் இருக்கும், ஆனால் அந்த வினா விடையை தந்து கொண்டிருக்கும். என் செய்ய என்றால் என்ன பிரயோசனம் என்று அர்த்தம். மீண்டும் பதவுரையை வாசியுங்கள்.
ஒளியும் சூரியன் நெருப்பு முதலிய சுடர்களும், இருளும் மயக்கத்தை தருவதாக
முதலிய என்று சொல் போட்டபடியால் எண்ணம் இருக்கிறது என்று அர்த்தம். அதாவது ஒளி தரக்கூடிய பொருட்களை மூன்றாக பெரும்பாலும் சொல்வார்கள். முச்சுடர் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒன்று சூரியன், அடுத்தது சந்திரன், அடுத்தது அக்கினி. இந்த மூன்றும் ஒளியை இயல்பாக நமக்கு தருகின்ற பொருட்கள். சூரியன் இயல்பாக தரும், சந்திரன் தரும், அக்கினி தரும். இந்த பொருட்களை தான் சொல்ற சூரியன் சந்திரன் முதலிய என்று போட்டதனாலே இந்த மூன்றையும் சுட்டுகிறார் என்று எடுக்க வேண்டும். திருப்பி படியுங்கள்.
ஒளியும் சூரியன் நெருப்பு முதலிய சுடர்களும், இருளும் மயக்கத்தை தருவதாகிய இருளும்.
அது இன்னொரு புறம். சூரியன் ஒரு புறம் என்றால் இருள் இன்னொரு புறம்.
உலகும் அதாவது பல வகைப்பட்ட பொருள்களோடு சிறந்து நிற்கும் உலகமும். அலர்கண் தெளிவியில் எனில் விழித்திருக்கும் கண்ணிற்கு காணும் தன்மை இல்லையாயின் என் செயல்.
அலர் என்ற சொல் மலர்ந்திருக்கிற விழித்திருக்கிற என்ற அந்த அர்த்தத்தை தருகிறது. விழித்திருக்கிற கண்களுக்கு சூரியன் இல்லை இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, அக்னி இருக்கிறது, அதுபோல உலகம் இருக்கிறது, இருள் இருக்கிறது, இவ்வளவும் இருந்தாலும் விழித்திருக்கிற கண்ணுக்கு ஒளி இல்லாவிட்டால் பயனில்லை. இதுபோல இத்தனை கருவிகள் இருந்தாலும் ஆன்மாவுக்கு என்று ஒரு அறிவு இல்லாவிட்டால் இவற்றினாலே பயனில்லை என்கிறார்.
என் செய்ய என்ன பயனை உடையன? உரை குறிப்பு: அவை இருந்தும் தாம் அறியப்படாமற் போம். அப்படியே
அதாவது அந்த சூரியன், சந்திரன், இருள், உலகம் என்பவை இருந்தும் காணுகிற கண்ணுக்கு அறிவில்லாவிட்டு ஒளி இல்லாவிட்டால் அவை அறியப்படாமல் போம் என்கிறார். அது ரொம்ப சுருக்கமாக இந்த பழைய படித்த தன்மையினாலே அவை இருந்தும் என்று, இவை இருந்தும் என்றால் இந்த சுடர் ஒளி தருகின்ற இருள் உலகம் என்கின்ற இவை எல்லாம் இருந்தாலும் கூட காணப்படுகிற கண்ணுக்கு ஒளி இல்லாவிட்டால் அவை தோற்றமில்லாது என்கிறார்.
அப்படியே ஒளியாகிய சிவமும் இருளாகிய மலமும் உலகமாகிய மாயையும் விழித்திருக்கும் கண்ணாகிய ஆன்மாவுக்கு அறியும் ஆற்றல் இல்லையாயின் அறியப்படா. ஆயின் அவற்றை ஆன்மா அறிதலால் அது அறிவு, அறிவு பொருளேயாம். அந்த அறிவை கொண்டு
ஆன்மா அறிவு பொருள் என்று நிரூபிக்கிறார். இறைவனாகிய ஒளி, மயக்கமாகிய மலம், இவையெல்லாம் ஆன்மா அறிவிருக்கிறபடியால் தான் இவற்றை அறிகிறது. ஆகவே ஆன்மாவுக்கென்று ஒரு அறிவிருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறார்.
அந்த அறிவை கொண்டு ஆன்மாவானது தொழில்களை செய்யும் முறைமையையும் விரும்ப வேண்டியவை எவை என்பதையும் அறிதலால் அதற்கு அறிவு, தொழில், இச்சை ஆகிய மூன்றும் உள்ளவைகளாம். இவை
அப்படியானால் ஆன்மாவுக்கு அறிவிருக்கிறது, இது நிரூபணமாகிவிட்டது. ஏனென்றால் மற்ற எல்லாவற்கும் இருந்தாலும் ஆன்மாவுக்கு அறிவில்லாவிட்டால் ஆன்மா அறிய முடியாது. ஆகவே ஆன்மாவுக்கென்று இயல்பாக அறிவிருக்கிறது. மற்றவை கூட்டிய அறிவில், கருவிகள் தருகிற அறிவு என்பது கூட்டப்பட்ட அறிவு. அந்த அறிவு இல்லாமலே இயல்பு, ஆன்மாவுக்கு இயல்பான ஒரு அறிவு இருக்கிறது. இயல்பான அறிவு இருக்கிறபடியால் இன்னவற்றை செய்ய வேண்டும் என்று அது முடிவு செய்கிறது. ஆகவே அது செயல்படுகிறது. ஆகவே அந்த செயல் என்பது இயல்பான அறிவினாலே வந்த செயல் என்றபடியால் இயல்பான செயல் இருக்கிறது. இன்னவற்றை விரும்ப வேண்டும் என்று ஒரு விருப்பு உண்டாகிறது, அதுவும் இயல்பான விருப்பு. ஆகவே ஆன்மாவுக்கு இச்சை, கிரியை, ஞானம் என்ற மூன்றும் இன்னொருவர் தராமலே அதிலே பொருந்திய இயல்பாக இருக்கிறது என்பதை அவர் விளக்கம் செய்கிறார். இங்கே சொல்ல வந்த விஷயமே அதுதான். ஆன்மாவுக்கு இச்சா, கிரியா, ஞான சக்திகள் இயல்பாக உள்ளன, அறிவு உள்ளது என்பதை விளங்கப்படுத்தி அறிவின் மூலம் இச்சை, ஞானம், கிரியை என்பவையும் உள்ளது என்று சொல்லி இந்த மூன்றும் ஆன்மாவுக்கு உண்டு என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார்.
அவை முறையே ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி எனப்படும். இதோட முடியுதுங்க அந்த குரல்.
சரி, இது எதுல முடியுது?
இந்த 16வது குரல் இந்த இந்த வரியோட முடியுதுங்க. இவை முறையே ஞானசக்தி, இச்சா, கிரியாசக்தி, இச்சாசக்தி எனப்படும், அதோட முடியுது.